ولقد كرمنا بني آدم. الله تعالى ترمر إلى من هذا سمدائي تبتي كرقر رواد آدم ودي مقلعي نام மிகவும் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அல்லாஹு தஆலா படைத்த படைப்பினங்களிலேயே மிக மதிப்பு மிக்க படைப்பாக மனித படைத்திருக்கிறது. எல்லா படைப்புகளிலேயும் உயர்வான படைப்பு மனித படைப்பு. இந்த மனிதனுடைய சிறப்பும் அவனுடைய கண்ணியமும் அவனுடைய மதிப்பும் எப்போது அதிகரிக்கும் என்று சொன்னால், அந்த மனிதன் தன்னுடைய பண்புகளையும் தன்னுடைய குணாதிசயங்களையும் தன்னுடைய நடைமுறைகளையும் சீர்திருத்திக் கொள்கிற போதுதான். அது இல்லாமல் மனிதன் தன்னுடைய நடவடிக்கைகளை தன்னுடைய செயல்பாடுகளை தன்னுடைய குணங்களை மோசமாக்கிக் கொண்டால் அவன் அனைத்து படைப்பினங்களை விட மிக கீழான நிலைக்கு ஆக்கப்படுகிறான். நல்லப்படுகிறான். அல்லாஹ் ஜல்லசானவத்தால எல்லா விதமான பண்புகளையும் உயர்வான பண்புகளையும் உயர்வான செயல்பாடுகளையும் மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் நபித்துவத்தை மட்டும் எத்தி வைக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகிற அந்த வேத வாக்கியங்களை மட்டும் இந்த மனித சமுதாயத்திற்கு கொண்டு வந்து தந்துவிட்டு அதோடு நிறுத்திவிடவில்லை. உயர்வான எல்லா பண்புகளையும் இந்த மனிதர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உந்துதல் அத்தனையுமே மனிதர்களை மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு ஆளாக்குகிற வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பு அமைந்திருந்தது, செயல்பாடுகள் அமைந்திருந்தது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது மிக தெளிவாக தெரியும். உலகிலே எத்தனை எத்தனை உயர்வான குணங்கள் இருக்கிறதோ, எத்தனை எத்தனை உயர்வான பண்புகள் இருக்கிறதோ, அத்தனைக்கும் சொந்தக்காரர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். ஆரம்பத்தில் இஸ்லாத்துடைய ஆரம்பத்திலே அவர்களுடைய நிலை சாதாரண மனிதர்களைப் போன்று இருந்த போதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நட்பு அவர்களுடைய அந்த தொடர்பு அவர்களை மென்மேலும் மிக அதாவது புடம் போட்ட தங்கம் என்று சொல்வார்கள் அது மாதிரியான நிலைக்கு தள்ளிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கும் அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். மூமினான் அத்தனை பேர்களுடைய பண்புகளையும் மூமினான் அத்தனை பேர்களுடைய செயல்பாடுகளையும் உயர்வான செயல்பாடாக அமைய வேண்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியிருக்கிறார்கள். மனிதனுடைய அதாவது சொல்லுவார்கள், தனக்கு மிஞ்சியதை கொடுப்பது தர்மம், தனக்கே உள்ளதை கொடுப்பது தயாளம், தன்னையே கொடுப்பது தியாகம் என்று சொல்லி காட்டுவார்கள். அதுபோல இஸ்லாத்திற்காக வேண்டி, அல்லாவுக்காக வேண்டி, அல்லாவுடைய ரசூலுக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய சுபாவம் அவர்களிடத்தில் இருந்தது. அதுபோல மனிதர்கள் ஒரு தேவை என்று வந்துவிட்டால் அது தனக்கு தேவை என்கின்ற நிலையிலும் அதை மற்றவர்களை அதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கக்கூடிய சுபாவம் அவர்களிடத்தில் இருந்தது. நம்மிடத்தில் யாராவது வந்து ஏதாவது உதவி கேட்டால் நாம் என்ன செய்வோம், நமக்கு தேவை இருக்கிறது, அவசியம் இருக்கிறது என்று சொல்லி அதை தடுத்து வைத்துக் கொள்வோம். அதென்று குற்றமில்லை. இருந்தாலும் அதையும் கடந்து சஹாபாக்களுடைய பண்பு, யார் வந்து எதை கேட்டாலும் அது தனக்கு அவசியம் இருக்கிறது, தேவை இருக்கிறது என்ற நிலையிலும் கூட மற்றவர்களை அதாவது முன்னிலைப்படுத்துகிற, அவர்களுக்கு அதை கொடுத்து விடுகிற சுபாவம் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. இதன் காரணமாகத்தான் அவர்கள் உலகம் முழுவதிலும் இருக்கிற காலம் வரையிலும் இந்த மனிதர்களால் மிக போற்றப்படுகிற சிறப்பிக்கப்படுகிற நிலையிலே அமைந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே இருந்த அந்த குணம் அப்படியே அவர்களிடத்திலே சஹாபாக்களிடத்திலே பிரதிபலித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே ஆடுகளை தன்னுடைய ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எத்தனை ஆடுகள் இருக்கிறது என்று கணக்கில்லை, ஒரு பெரிய மந்தை. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் அந்த பக்கமாக வருகிறார். அவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய அந்த வணக்கத்தின் பக்கம் அவரை அழைத்த போது அவர் சொன்னார், நான் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறேன், ஆனால் எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன பயன் என்று கேட்டார். உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். இஸ்லாத்துக்கு வருவதற்கு நான் இன்னும் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அந்த மனிதர் சொன்னார், இதோ இங்கே மேய்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டு மந்தையை தந்து விடுவீர்களா என்று கேட்டார். எடுத்துக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டென பதில் சொல்லிவிட்டார்கள். யோசிக்கவில்லை, எதுவுமே செய்யலை. இதை பார்த்த மாத்திரத்திலே அந்த மனிதர் அந்த ஆடுகளையும் களிமா சொல்லிவிட்டார். ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு தன்னுடைய கூட்டத்தார்களிடத்திலே சென்றார். அந்த கூட்டத்தார்களிடத்திலே சொன்னார், முகம்மது கொண்டு வந்திருக்கிற மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் தான் ஏழையாகி விடுவோம் என்று அச்சம் இல்லாமல் அந்த பயமே இல்லாமல் தர்மம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால் அவர்கிட்ட போங்க, அவர் சொல்ற மார்க்கத்தை ஏற்றுக்கிறங்க அப்படின்னு சொல்லி காட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வேண்டுமே தனக்கு இது அவசியப்படுகிறது என்ற அந்த சிந்தனை எல்லாம் இருக்கவில்லை. இதை கொடுத்து விட்டால் நாம் ஏழையாகி விடுவோம் என்ற அந்த நிலையும் ரசூலுல்லாஹி இடத்துல இருக்கவில்லை. யார் வந்து என்ன கேட்கிற போதும் அதை கொடுத்து விடுவார்கள். ஒரு பிரயாணத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே இருக்கிற ஒரு இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. உடனே அந்த கிராமவாசியில் அத்தனை பேர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை தெரிந்து அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களிடத்திலிருந்து பிரித்து அப்படியே தங்க ஒரு மரத்தின் பக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தள்ளி கொண்டு வந்து விட்டார்கள். அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்த அந்த மேலே போட்டிருக்கிற சால்வையும் பிடுங்கி விட்டார்கள். முரட்டுத்தனமான அது கிராமவாசிகள் என்று சொன்னாலே கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பார்கள். இவர்கள் எதற்காக இதை செய்கிறார்கள் என்று சொன்னால், முகம்மதே எங்களுக்கு ஏதாவது கொடு, நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், நீங்கள் ரொம்ப தாராளமாக உதவி செய்யக்கூடியவர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது கொடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது என்னிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, என்ன சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்கிறாங்க, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி செல்லாலும் சொன்னார்கள், என்னிடத்தில் இருந்தால் நான் கொடுத்து விடுவேன். இதோ இந்த தோட்டம் இருக்கிறது, இங்கே இருக்கிற மரங்கள் இருக்கிறது, எத்தனை மரங்கள், எண்ணிக்கிற அடங்காத மரங்கள், இது அத்தனையும் எனக்கு சொந்தமாக இருந்தால் அத்தனையுமே நான் உங்களுக்கு கொடுத்து விடுவேன், ஆனால் தற்சமயம் இப்போது என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அந்த அளவுக்கு தயாளமாக மக்களிடத்தில் நடந்து கொள்கிற அந்த சூழ்நிலையை நாம் பல கட்டங்களிலே பார்க்கிறோம். செய்தினம் மாதிரி ஜபல் ரதி அல்லாஹு 18 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, சிறு வயதுக்காரர்கள், ஆனால் நல்ல அறிவும் பண்பு மிக்கவர்கள். சில நேரங்களிலே இந்த இளமையில வந்து நம்முடைய முழுமையான பண்புகள் வெளிப்படாது. பண்படத்தான் நம்முடைய சில குணங்கள் வந்து மாறும். சில நிலை உயர்ந்த நிலைக்கு நாம போவோம். சில பேர் என்ன வயசானாலும் போக மாட்டாங்க, அந்த பிடிவா வறட்டு பிடிவாதத்திலே இருப்பார்கள். ஆனால் இவர்களெல்லாம் சின்ன வயசுலேயே ரொம்பவும் தயாளமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், ரொம்ப அறிவுபூர்வமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அறிவுபூர்வமாக பேசுகிறவர்கள். அந்த சிறு வயதிலேயே ரொம்ப நல்ல அழகிய பண்பும் அழகிய குணமும் அவரிடத்தில் இருந்தது. இதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே அவர்களை தன்னுடைய பக்கத்திலே வைத்துக் கொள்வார்கள், தன்னுடைய அருகிலேயே வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் மீது ரொம்ப மதிப்பு வைத்திருந்தார்கள். சின்ன வயசு காரணங்கள் எல்லாம் கூட பார்க்கவில்லை, ரொம்ப மதிப்பு உயரும் ரசூலுல்லாஹுக்கு அவர்கள் மீது இருந்தது. முதல் முதல்ல யமன் தேசம் இஸ்லாத்தினுடைய கைக்கு வந்த பிறகு அந்த யமன் நாட்டுக்கு கவர்னராக உயர்ந்த போஸ்ட் கொடுத்து செல்லதாசி அனுப்பி வச்சாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு அறிவு அவங்களிடத்துல, ரொம்ப அவ்வளவு தீச்சன்னியமான அறிவு. ஒரு முறை தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, மோதலின் ஜபரதி அல்லாவுத்தரான கொஞ்சம் தாமதமாக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். ஒரு சில ரக்காத்துகள் விடுபட்டு போய்விட்டது. விடுபட்ட உடனேயே அந்த காலத்தினுடைய அந்த நேரத்தில் இருந்த வழக்கம் என்னவென்று சொன்னால், எத்தனை ரக்காத்துகள் விடுபட்டதோ அத்தனை ரக்காத்துகளை முன்னே தொழுது விடுவார்கள், தொழுது விட்டு ஜமாத்திலே சேருவார்கள். இதுதான் நடைமுறையில் இருந்தது. நாம பின்னாடி இப்ப தொழுகிறோம், ஆனா அவங்க வந்து அந்த நேரத்தில் அது சட்டமாக்கப்படவில்லை. வர்றவங்க பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ் 2 ரக்காத்து முடிச்சுட்டாங்களா, 2 ரக்காத்து தொழுது விட்டு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தில் சேர்ந்து விடுவார்கள். இந்த முறை இருந்தது. மாதம் ஜபல் ரதி அல்லாஹு தஆலா வந்தார்கள். வந்த உடனே என்ன செய்தாங்கன்னா, நேரடியே ஜமாத்தில் சேர்ந்துட்டாங்க, விடுபட்ட தொழுகையை முன்னும் தொழுகவில்லை. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பின்னால எந்திரிச்சு பாக்கி இருக்கிற தொழுகையை தொழுதாங்க. அப்படி தொழுது போது எல்லாருமே பார்க்கிறார்கள், ஏன்னா அது புதிய நடைமுறையாக இருந்தது. எல்லாருமே சஹாபாக்களும் அவரே பார்க்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். ஒரே ஒரு மனிதர் மட்டும் நின்று தொழுது கொண்டிருக்கிறார், எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்துட்டா எல்லாரும் சலாம் கொடுத்துருவாங்க, இவர் மட்டும் தொழுது கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு பார்த்த உடனேயே அப்படியே புலங்காங்கிதம் அடைந்து விட்டார்கள். மாதிரி அழைத்து சொன்னார்கள், மாது ஒரு அழகான நடைமுறையை நீங்கள் நடைமுறைப்படுத்தி விட்டீர்கள், சிறந்த ஒரு செயலை நீங்கள் காட்டிவிட்டீர்கள், இப்படித்தான் தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர்களுடைய சிந்தனையில், அவர்களுடைய ஆரம்பத்தில் அவர்களிடத்திலே ஏற்பட்ட அந்த சிந்தனை, அந்த உணர்வு உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் பின்பற்றுகிற அளவுக்கு மிக உயர்ந்த நடைமுறையாக மாறிவிட்டது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய குணங்கள், அவருடைய தன்மைகள் அப்படி இருந்தது. முஸ்லிம்னு சொல்றோம், இஸ்லாத்தினுடைய எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம அறிந்திருக்கிறோம், இஸ்லாத்தினுடைய பண்புகளும் அதனுடைய நடைமுறைகளும் நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் நாம் அதை வந்து வெளிப்படுத்துகின்ற நிலை நம்ம இடத்திலே கிடையாது. நிறைய முஸ்லிம்கள் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளுக்கும் இஸ்லாத்தினுடைய பண்புகளுக்கும் எதிராகத்தான் நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்பிய போது சொல்லி அனுப்பினார்கள், நீங்கள் வரும்போது நான் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பல வருஷங்கள் யமனில் நீங்கள் இருப்பீர்கள், நீங்கள் வருகிற போது நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னுடைய மிம்பருக்கும் பள்ளிவாசலுடைய மிம்பருக்கும் என்னுடைய கபருக்கும் மத்தியிலே நீங்கள் நடந்து வருவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒஃபாத்தாகிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, ஒஃபாத்தா எங்கே அடக்கம் செய்யப்படுவோம் என்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டார்கள். மாதுரு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அப்படியே அழுது கண்ணீரை கொட்டி விட்டார்கள். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒஃபாத்துக்கு பிறகு பல வருஷம் கழிஞ்சு தான் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதுரு ஜபலுக்கு கவர்னராக இருந்த நேரத்திலும் கூட பொருளீட்டுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தார்கள். அங்கே போய் வியாபாரம் செய்து ஏதாவது தொழில் செய்து நீங்கள் பொருளாதாரத்தை பெருக்கிக்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதுபோல கவர்னர் என்று வருகிற போது பல நாட்டு மக்களும் பல நாட்டு அரசர்களும் அவர்களை சந்திக்க வருகிற போது அன்பளிப்புகளை கொண்டு வருவார்கள். அந்த அன்பளிப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பொதுவாக அன்பளிப்புகள் முதலமைச்சருக்கோ கவர்னருக்கோ யாருக்காவது அன்பளிப்பு வந்தால் அது அரசாங்க கசானாவுக்கு தான் போக வேண்டும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதுரு ஜபல் ரலியல்லாஹு தஆலாவின் பண்பை கவனித்து நீங்கள் அந்த அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்திருந்தாங்க. அதனால் யமனிலிருந்து திரும்பி வந்தபோது அவர்களுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தன. ஆனால் இங்கே இருக்கிற மதீனா வாசிகள் ரொம்ப ஏழ்மையாக இருந்தார்கள், பரம ஏழையாக இருந்தார்கள். இப்போது பெரிய செல்வந்தராக ஆகிவிட்டார்கள். ஒருமுறை ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவை பார்க்குறாங்க, அவங்களும் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. அங்கே பார்த்தபோது நிறைய நபர்கள் மாதுரு ஜபல் ரலியல்லாஹு தஆலாவின் பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்வதையும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதையும் பார்த்த உடனேயே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு கேட்டாங்க, யார் இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, மாதுரு ஜபல் ரலியல்லாஹு தஆலா இவங்க எல்லாமே என்னுடைய அடிமைகள், விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அத்தனை பேர்களையும். நிறைய சொத்துக்கள் அவரிடத்தில் இருந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவின் ஆட்சி காலம் கடுமையான பொருளாதார நெடுக்கையிலே அரசாங்கம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நீர் நிறையும் செய்தல்ல, அவர்களிடத்தில் இருந்த கொடுக்குகிற அந்த பைத்தல் மாலிருந்து கொடுக்குகிற தேவையுடையவர்களுக்கு கொடுக்குகிற அந்த பண்பு அவைகள்லாம் முடித்துவிட்டு நெருக்கடி, தேவையுடையவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், கடுமையான பொருளாதார சிக்கலிலே இருக்கிற போது இது சம்பந்தமாக என்ன செய்யலாம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ரெண்டு பேரும் ஆலோசனை செய்துட்டு இருக்காங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, மாதுரு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய சொத்து இருக்கிறது, நிறைய செல்வம் இருக்கிறது, அவங்க ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா இப்போ இருக்கிற நெருக்கடிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இது சொன்னபோது உமர் தான் கேட்டாங்க, சொன்னாங்க அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய தானே, கூப்பிட்டு நான் வேணா வர சொல்லவா கேட்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, இல்லை நான் கேட்க மாட்டேன், அவராக விரும்பி கொடுத்தால் நான் பெற்றுக்கொள்வேன், நீங்க கொடுத்ததா ஆகணும்னு நான் கண்டிஷன் பண்ண மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலி அதாவது கவர்னராக இருக்கிற அவர்களுக்கு பொருளை ஈட்டிக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்திருந்தார்கள். அதனால் அது அவருக்கு சொந்தமானது, அதனால நான் வந்து கேட்க மாட்டேன். பொருளீட்டுன்னு சொன்னால் சும்மா வாரி வலிச்செல்லாம் இது பண்ணல, அந்த போஸ்டில் இருந்து கொண்டே கடுமையான முறையில் உழைத்து, கடுமையான முறையில் அவர்கள் அதாவது தன்னுடைய உழைப்பை செலுத்தி அந்த பொருளை திரட்டி இருந்தார்கள். இப்போது உமரதாரன் சொன்னாங்க, நான் போய் கேட்குறேன், அபூபக்கர் சித்திக்லாம் போய் கேட்க மாட்டேன்ட்டா, நான் போய் கேட்குறேன். சரி போய் கேளும், கட்டாயப்படுத்த வேண்டாம், அவராக விரும்பி கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டாங்க. உமரதானம் போனாங்க, மாதிரி ஜபநதிநாத்தாரத்தை சந்தித்து இருக்கிற நிலைமைகள் எல்லாம் சொல்லி கொஞ்சம் பொருளாதாரம் தேவைப்படுகிறது, நீங்கள் இப்போ கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஏராளமான உங்களுக்கு உங்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால் கொடுத்தாங்க. சொன்னாங்க, இல்லை இது நான் கடுமையான உழைச்சி நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன், நான் தரமாட்டேன்ட்டாங்க. சரின்னு போயிட்டாங்க. போன பிறகு மாதிரி ஜபர்தாத்தான யோசித்தார்கள், ஒன்றுக்கு பலமுறை யோசித்தார்கள். யோசித்து விட்டு நேராக உமர்தாவுடைய வீட்டுக்கு வந்தார்கள். உமர்தா தானத்திலே சொன்னார்கள், என்னுடைய சொத்து முழுவதையும் நான் தந்துடுறேன், கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய ஒரு நிலை பாருங்க. இப்போ என்ன காரணம்னு கேட்டாங்க. நான் முதல்ல கேட்டேன் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, திரும்ப இப்போ வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிறங்க, எல்லா சொத்துக்களையும் கொடுத்துறேன்னு சொல்லி சொல்கிறீங்களே, என்ன காரணம்? மாதுரு ஜபல் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு கனவு எனக்கு நினைவு வந்தது, அதன் காரணமாகத்தான் நான் இப்படி முடிவெடுத்தேன். என்ன கனவு அப்படி சொல்கிற போது நான் மிகப்பெரிய ஒரு நீர் சுழியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன். இதை குளிக்க போயிருக்கிறாங்க, கனவுல தண்ணீரிலே நான் மாட்டிக்கொண்டேன், சுழன்று சுழியாக சுழன்று கொண்டிருக்கிற அந்த நீர் சுழியிலே நான் மாட்டிக்கொண்டேன்.
அந்த நேரத்தில் என்னை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா, கை கொடுத்து தூக்க மாட்டார்களா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் நான் அழைத்து கூப்பிடுகிறேன், என்னை காப்பாத்துங்க, உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க, யாரும் வரல. ஆனால் உமர்ந்தாரா அவர்களை நோக்கி சொன்னார்கள், நீங்கள் அந்த இடத்திற்கு தற்செயலாக வருகிறீர்கள், என்னுடைய கரத்தை பிடித்து நீங்கள் அந்த உயிருக்கு ஆபத்தான அந்த கட்டத்தில் இருந்து என்னை காப்பாற்றி வெளியிலே கொண்டு வந்து விடுகிறீர்கள். இந்த கனவுதான் என்னை என்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் பைத்துல் மாலில் சேர்ப்பதற்கு காரணமாக அமைந்ததுன்னு சொன்னாங்க. அதாவது ஒரு மனிதன் அந்த கனவுனுடைய விளக்கு அவர்கள் எப்படி விளங்கி இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த உலகத்துடைய சிவங்கள் எல்லாம் ஏராளமாக திரட்டிவிட்டு அதிலே சிக்கிக் கொள்வான். அதிலே சிக்கி தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய ஈமானையும் அத்தனையுமே அவன் இழந்து விடுவான். அந்த மாதிரி நிலை எனக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி தாங்கள் தான் என்னை கைப்பிடித்து மேலே தூக்கி விடுகிறீர்கள். அது போன்ற நிலைதானே இப்படி இந்த நேரத்தில் என்று நான் நினைத்துத்தான் நான் அப்படி முடிவெடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மார்க்கத்திற்காக, மார்க்கத்தினுடைய பயன்களுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி, இஸ்லாத்தினுடைய அரசாங்கத்திற்காக வேண்டி முழுமையான கொடுக்குகிற அந்த தயாளம் அவனிடத்தில் இருந்தது, சஹாபா கணத்தில் இருந்தது. எனவேதான் செல்லாரசர்கள் சொல்வார்கள், ஒரு முறை ஒருத்தர் ஒரு பகுதியினுடைய தலைவராக இருந்த ஒருத்தர், அவர் காபிராக இருந்தார், அவரை வந்து ஜிசியா கட்ட வேண்டும், முஸ்லிம்களுக்குரிய அரசாங்கத்திற்குரிய வரியை கட்ட வேண்டும். பல மாதங்களாக பல வருடங்களாக வரி கட்டவில்லை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவர் கொண்டு வரப்பட்டார். இந்த மாதிரி இஸ்லாத்தினுடைய அரசாங்க அதிகாரி உங்களை அழைக்க வந்திருக்கிறார் சொன்ன உடனே அவர் என்ன செய்தார் சொன்னார், பயங்கரமான காம்பீகமான முறையில் நல்ல உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு, அந்த காலத்தில் இந்த தங்கத்தாலேயே இழைக்கப்பட்ட ஜரிகைகளை அந்த ஆடைகளை இணைத்திருப்பார்கள், அது மாதிரி தங்க இழையில் இழைக்கப்பட்ட அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு, தங்கத்தாலேயே செய்யப்பட்டிருக்கிற ஒரு கயிறு அதை தலையிலே கட்டிக்கொண்டு மிக ஆடம்பரமாக வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன இவர் இந்த அளவுக்கு ஆடம்பரமான நிலையில வந்திருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. செல்லாரசன் அவங்களை பார்த்து சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இவர் போட்டிருக்கிற இந்த ஆடையும் அலங்காரமும் என்ன, சுவனத்திலே மாதவி ஜபரதி அவர்களுக்கு வழங்கப்படுகிற கைத்துண்டு இருக்கிற பாருங்கள் கர்ச்சீப்பு, அது இதை விட உயர்ந்ததுன்னு சொன்னாங்க. செல்லாரசன் இதை விட உயர்வான கைத்துண்டு அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அந்த அளவுக்கு மறுமையினுடைய பேற்றினை பெற்றவர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போதே சுவனவாசி என்று அறிவிக்கப்பட்டு நன்மாராயம் கோரப்பட்டு சுவனத்திலே அவர்களுக்கு இருக்கிற அந்தத்தையும் செல்லலாம் சொல்லுகிற அளவுக்கு இந்த உலகத்திலே தங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் பண்புகளையும் நடைமுறைகளையும் அவர்கள் சீர்திருத்திக் கொண்டுகிற நிலை அவர்களிடத்திலே இருந்தது. அதுபோல மோமின்கள் எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பங்களிலும் தங்களை சீர்திருத்திக் கொண்டார்கள், ஆனால் தங்களுடைய மனதை அந்த அளவுக்கு பண்படுத்தி பக்குவப்படுத்திக் கொண்டார்கள், ஆனால் நிச்சயமாக வெற்றி உண்டு என்ற விஷயங்கள் தான் நமக்கு இந்த வரலாறுகளில் நமக்கு தெரிய வருகிறது. வல்லராமா நமக்கும் அவர்களை போன்ற சிந்தனைகளையும் அவர்களை போன்ற பண்புகளையும் நம்மிலும் வளர்த்து உயர்ந்த முஸ்லிம்களாக உயர்ந்த மனிதர்களாக எல்லாம் நம்ம அனைவரும் ஆக்கியுள்ளோம்.